நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சக்தி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பீட்ஸ் இசை நிகழ்வு சிட்னி, மெல்பர்ன் மற்றும் பெர்த் நகரங்களில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் பங்கேற்க வருகிறார் பிரபல கடம் வாத்திய கலைஞர் சுகன்யா ராம்கோபால் அவர்கள். அவரது இசை பயணம் தொடர்பிலும் ஆஸ்திரேலிய பயணம் தொடர்பிலும் சுகன்யா ராம்கோபால் அவர்களோடு உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் சுகன்யா ராம்கோபால் அவர்களே.
வணக்கம்.
இந்தியாவின் முதல் மகளிர் கடம் கலைஞராக உருவாகிய பயணம் எப்படி தொடங்கியது என்று சொல்லுங்கள். அதாவது அந்த ஆரம்ப நாட்களை நினைக்கும் போது உங்களுக்கு இப்பொழுது என்ன தோன்றுகிறது?
எனக்கு சிறு வயது முதற்கொண்டே எனக்கு இந்த தாளவாத்தியம் மேல ஒரு அதீதமான ஒரு பிரியம் உண்டு. என்னுடைய கை சும்மாவே இருக்காது, எதுலயாவது ஒண்ணுத்துல ஏதோ இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும். இசை கச்சேரிகள் எல்லாம் போகும்போது முன்னாடி ரோல உட்கார்ந்து கச்சேரியில தாளம் எப்படி போடுறாங்களோ அத அந்த தாளத்தை போட்டு கொண்டே இருப்பேன். என்னுடைய சகோதரி பானுமதி சேத்துராமன் அவங்க பாட்டு கத்துக்கிட்டாங்க. என்னுடைய சகோதரியோட நானும் பாட்டு கத்துக்கொண்டேன். எனக்கு வயலின் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அப்போ தனபால் மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப நிறையவே கத்துக்கொண்டேன். அந்த வயலின்ல நிறைய கீர்த்தனங்கள் எல்லாம் படித்தேன். அதன் பிறகு அவரால் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் விக்கு விநாயகராம் சாருடைய தம்பி குருமூர்த்தி சார், அவர் வயலின் வித்வான், அவர்கிட்ட கொஞ்ச நாள் வயலின் படித்தேன். ஆனால் எனக்கு வயலின் கிளாஸ் அட்டன் பண்ணினேனே தவிர எதிர்த்தாப்பில் நடக்கிற மிருதங்க கிளாஸ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பு உண்டாச்சு.
அதனாலதான் நீங்கள் வயலின் கற்றுக்கொண்டாலும் மிருதங்கம் கத்துக்கொண்டாலும் இறுதியில் நீங்கள் கடத்தை தெரிவு செய்தீர்கள் அப்படியா?
ஆமா, கரெக்ட்.
நீங்கள் இசை குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா? ஊவே சுவாமிநாதர் ஐயர் அவர்களின் கொள்ளு பேத்தி நீங்கள். அது உங்களுக்கு இசை துறையில் எவ்வாறு உறுதுணையாக உள்ளது என்று சொல்லுங்களேன்.
டாக்டர் ஊவே சுவாமிநாதர் ஐயர் வந்து அவர் தமிழ் தாத்தான்னே சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எல்லா புக்ஸ் எல்லாம் வந்ததே பப்ளிஷ் ஆனதே அவர் மூலமா தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஜீவக சிந்தாமணியோ இல்ல சிலப்பதிகாரமோ புறநானூறு பரிபாடல் இதெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. அவருடைய தந்தை வந்து ஒரு பெரிய கதாகாலட்சேபம் பிரவச்சனம் பண்ற ஒரு வித்வான். இவர் வந்து தமிழ் கற்றுக்கொள்வதற்காக மீனாட்சேந்திரம் பிள்ளை அவர்கள்ட போகும் பொழுது அவர் என்ன சொன்னார், ஒன்று தமிழ் வச்சுக்கோ இல்ல இசை வச்சுக்கோ, ரெண்டுத்தையும் போட்டு கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இசை பயில்வதை விட்டுட்டாரு. ஆனாலும் அவர் எப்பவும் அந்த செய்யுள்ள வந்து சும்மா படிக்க மாட்டாராம். அவர் வந்து அதுக்கு ஒரு இசை அமைச்சு அந்த பாட்டாதான் பாடுவாராம். செய்யு அந்த செய்யுள சொல்லும் பொழுது, அதாவது தமிழ் தாத்தா தோன்றி மறைஞ்சு பல வருஷங்கள் ஆயிட்டது, அந்த அந்த இசை அப்படிங்கிற ஒரு இது என்னுடைய ஜீன்ல வந்திருக்கு அப்படின்னாக்க அத்தனை ஆண்டு காலம் கழித்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தான் சொல்லணும், கடவுளுடைய ஆசீர்வாதம்.
உங்கள் குரு திரு ஹரிஹர சர்மா மற்றும் விக்கு விநாயகராம் அவர்களின் வழிகாட்டுதல் உங்கள் இசை பயணத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லுங்களேன்.
நான் முதல்ல மிருதங்கம் தான் கற்றுக்கொள்றதுக்காக ஸ்ரீ ஜெயகணேஷ் தாளவாத்திய வித்யாலயத்துக்கு போனேன். அந்த வித்யாலயம் கலைமாமணி திரு ஹரிஹர சர்மா அவர்களால தொடங்கப்பட்டுறது. ஒரு நாள் வயலின் கிளாஸ் இருக்கும் பொழுதே நான் வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற மிருதங்க கிளாஸுக்குள்ள நுழைஞ்சு எனக்கு மிருதங்கம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு இன்றைக்கே நல்ல நாள் தான் உட்காருன்னு சொல்லிட்டாரு. ஒரு தட்சணையோ ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் எதுவுமே எடுத்துக்கிட்டே போல. நான் அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துக்கெல்லாம் நான் வந்து சிறு சிறு கச்சேரிகள் வாசிக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தில் இந்த மாதிரி இளம் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தில் போய் ஆடிஷன் பண்ணி என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி போயின்னு இருக்கும் பொழுது என்னுடைய குரு விக்கு விநாயகராம் சாரோட அவருடைய கச்சேரிக்கு போகும்பொழுது அந்த மிருதங்கமும் கடமும் அந்த சவால் ஜவாப்பு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாசிக்கிற பொழுது ரொம்ப எனக்கு மெய் சிலிர்ச்சது. ஒரு நம் அப்படின்னு போட்டாலே அது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் திருப்பி அவரை அடுத்த நாள் பார்க்கும் பொழுது சொன்னேன், எனக்கு கடம் கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, கடம் கத்துக்கிறதாவது, என்னுடைய கையை பாருமா எப்படி வெடிச்சு போய் கிடக்கு, எவ்வளவு பாலம் பாலமா எல்லாம் இருக்கு. நீ வந்து சின்ன பொண்ணு, உன்னுடைய கையெல்லாம் பாழாயிடும். நீ மிருதங்க நல்லா வாசிக்கிற, உனக்கு நான் மிருதங்கத்துல எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு மனசுக்குள்ள எனக்கு ஒரு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, திருப்பியும் அடுத்த நாள் போய் கேட்டேன் அவர்கிட்ட. இந்த கடமெல்லாம் இந்த தரையில தரையில வாசிக்கிற மாதிரி, தரையில சத்தம் வருமா? அது மாதிரிதான், இது மண்பானை, அதுல போய் சத்தம் கலப்ப முடியுமா உன்னால? நானே ரொம்ப சிரமப்படுறேம்மா, உனக்கு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு விட்டாரு. இல்ல, நீங்க வந்து எனக்கு கடம் கொடுங்க, நான் எனக்கு சத்தம் வரலன்னா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம இதை எடுத்து வாசிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு பிடிவாதமே வந்துடுச்சு. அவர் வந்து என்ன பண்ணாரு, போய் அவருடைய அப்பா ஹரிஹர சர்மா கிட்ட போய் கேட்டாரு, இந்த மாதிரி சுகன்யா ரொம்ப கடம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அவர் ஹரிஹர சர்மா சார் என்ன சொன்னார்னா, 3 வருஷத்துல அவ வந்து கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சா, அவளுடைய உழைப்பு எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல கடுமையான உழைப்பு இருக்கு. ஒரு பெண் வந்து கடம் வாசிச்சு நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. நம்ம வித்யாலயத்தின் மூலமா அவளுக்கு கடம் சொல்லி கொடுத்தாக்க நம்ம வித்யாலயத்துக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் வாசிக்கிறாங்களா ஆண் வாசிக்கிறாங்களான்னு அந்த கடத்துக்கு தெரியுமா என்ன, நம்ம சொல்லி கொடுப்போமே அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அப்போ விக்கு விநாயகராம் சார் வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டியில கடம் சொல்லி கொடுக்கறதுக்காக 1 வருஷம் கான்ட்ராக்ட்ல போகும்படியான ஒரு சந்தர்ப்பம், நீ ஊருக்கு போயிட்டு வா, நான் வந்து இவளை தயார் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அப்போதுல இருந்து எனக்கு வந்து கடம் ஹரிஹர சர்மா சாரே வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு, அந்த மிருதங்கத்திலேருந்து இந்த கடம் ஃபிங்கரிங் எல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்னு தான் சொல்லணும்.
ஒரு பெண்மணியாக தாள வாத்திய உலகில் முன்னேறுவது என்பது எவ்வளவு சவாலாக இருந்தது என்று சொல்லுங்கள். இன்று அந்த துறையில் பெண்களின் நிலை குறித்து உங்கள் கருத்து என்ன?
நான் வாசிக்க ஆரம்பிச்ச பொழுது 1975-76 நான் கடம் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஓ, ஆடியன்ஸ் வந்து ஒரு பெண்ணு வந்து கடம் வாசிக்கிறாளேன்னு ரொம்ப சந்தோஷமா பார்த்தாங்க. அதே மாதிரி மியூசிஷியன்ஸும் பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தினவருங்க டிவி கோபாலகிருஷ்ணன் சார், தஞ்சாவூர் உபேந்திரன் சார், இது மாதிரி பெரிய வித்வான்கள்லாம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள்னே சொல்லணும். சில வித்வான்கள் பெண்கள் அவங்களோட வாசிக்கிறத விரும்பலை, அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற வித்வான்களும் அதிகம் தான் சொல்லணும். மியூசிக் அகாடமியில ஒரு பெரிய நம்ம காயத்ரி வீணை கச்சேரி, அதுக்கு மிருதங்கம் வாசித்த கலைஞர் வந்து சாதாரணமாக வீணை வாசிக்கிற பொழுது மிருதங்கமும் கடமும் எதிரும் புதிருமா தான் உட்காந்துக்கிற வழக்கம். அவர் என்ன சொன்னார், என்ன எழுத்தாப்பில் அவர் சுகன்யா உட்காரக்கூடாது, பக்கத்துல தான் உட்காரணும்னு. ஆனால் வீணை காயத்ரியோட அம்மா என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எங்கே விருப்பமோ நீங்கள் அங்கே உட்காரலாம், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப தைரியமாக, சின்ன வயசு எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது அதெல்லாம், அந்த அவங்களுக்கு எதிராகவே உட்காந்துட்டேன். நான் தனியாக ஒருத்தனை விடும்போது வாசிக்கல அவர். அப்போ கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம், அங்கேருந்து செக்ரட்டரி வந்து, என்னம்மா காயத்ரி நீங்கள் தனியாக ஒருத்தனை விடலையே, எல்லாரும் தனியாக ஒருத்தனை வேணும்னு ரொம்ப கேட்குறாங்க, அந்த பெண்ணு வாசிக்கிறத கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க, விடுமா? இல்ல சார், நான் விட்டேன், இவர் தான் வாசிக்கல. ஸோ அந்த மாதிரி அவரு விட்ட உடனே வாசிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம், நானும் வாசிச்சேன், என்ன தெரிஞ்சதோ நான் அதை வாசிச்சேன், அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கிடைச்சது, அதை என்னால மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்திருக்கு எனக்கு. அப்படியே வந்து வாசிச்சாலும் கூட மைக்கு சரியா வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இப்பவும் கூட சில வித்வான்கள்லாம் இன்னும் கூட ஒரு ஒரு குழுவாவே போயிட்டு இருக்காங்களே தவிர, அந்த குழுவுல ஒரு பெண் கலைஞரை எஸ்பெஷலி மிருதங்கம் கடம் கஞ்சிரா வாசிக்கிறதுக்கு, மோர்ச்சிங், இதெல்லாம் ஒரு பெண் கலைஞர் வாசிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. அதுல என்ன காரணம்னு எனக்கு தெரியாது, அது அவங்க கிட்டதான் கேட்கணும். ஒரு மாதிரி பரவாயில்லைன்னு சொல்லலாம் அதுக்கு. அதுக்காக ரொம்ப ஓஹோ, ஆண்கள் வாசிக்கிற அளவுக்கு பெண்கள் வாசிக்கிறதா எனக்கு தெரியல. இது இன்னும் கொஞ்சம் முன்னேறும்னு நான் நம்புறேன்.
நீங்கள் ஒரு பெண்கள் இசை குழுவை உருவாக்கி இருக்கிறீர்கள் இல்லையா, ஸ்திரீ தாள் தரங் என்ற முழுக்க பெண்கள் இசைக்குழுவை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த உந்துதல் இதிலிருந்து தான் வந்தது, உங்களுடைய இந்த சவாலை எதிர்கொண்டதிலிருந்து தான் வந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. பெங்களூர்ல ஒரு பெரிய சபால இசை விழா, ஒரு கண்டினியூஸா ஒரு 10 days நடக்கிற ஒரு இசை விழா, அதுல நான் ஒரு பெரிய வித்வானுக்கு வாசிக்கணும், கடம் வாசிக்கணும். மிருதங்கம் கலைஞர் என்னோட வாசிக்க விரும்பல. கடத்தோட போயிட்டு திரும்பி வருதுங்கிறது எவ்வளவு ஒரு வருத்தம்னா, மனசு வீட்டுக்கு வந்து அழுதது போல என்னைக்குமே நான் அழுதது கிடையாது. அப்படி ஒரு வருத்தம், சோகம். அப்பதான் எனக்கு தோணிட்டு, நாங்க வந்து விக்கு சாரோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கடமாதான் அதுக்கு பேரு. அது எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற வேற துறங்கள் இருக்கிற கடம், அந்த மாதிரி கடமால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுட்டு வாசிப்போம். அது ரொம்ப அழகா வரும். அப்பவே எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுரம் பேசுற கடம் வச்சுக்கணுமா என்ன, ஒத்தராலேயே அந்த அப்படி சுத்தி ஒரு ஒரு ராகத்தை வாசிக்க முடியுமா, அந்த ஒரு எண்ணம் எனக்கு அப்போத்துல இருந்தே மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. எப்ப இந்த மாதிரி பெண்கள் வாசிக்க கூடாது அப்படின்னு நிறைய காதுல விழும்பொழுது எனக்கு ஏதாவது செய்யணும், என்னுடைய டேலண்ட் உலகத்துக்கு தெரியணும்னா நான் ஏதாவது செய்யணும். நானாவே வந்து கடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணினது மோகனம். அப்போ பர்கசிவ் ஆர்ட் சென்டர் அப்படின்னு பெங்களூர்ல ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கடம் கஞ்சிராவுக்காக ஒரு செமினார் பண்ணாங்க. அந்த செமினார்ல வந்து இன்வெகேஷனா என்னுடைய கட தரங்க நான் சோலோவா வாசிச்சதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ எனக்கு என்ன தோணிச்சுன்னா, இந்த மாதிரி பெண்களை வாசிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இப்போ பெண்களா இருக்கிறவங்களையெல்லாம் இதுல சேர்த்து ஒரு பெண்கள் அடங்கிய குழுவா செய்து இந்த கடத்தரங்களை என்னுடைய ஓன் காம்போசிஷன்ஸே பண்ணி, வேற வேற தாளம் வேற வேற ராகங்கள்ல கடத்தரங் காம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாரையும் சேர்த்து பல இடங்கள்ல நாங்கள் வாசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு மேல கடத்தரங்கு அப்படிங்கிறத என்னுடைய பெண்கள் குழு அடங்கிய கான்செப்டை நான் எல்லா இடத்துலையும், எல்லா ஊருக்கெல்லாம் போயிருக்கோம், வெளிநாட்டுக்கு போயிருக்கோம், கிட்டத்தட்ட நிறைய கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ கடத்தரங்கு வாசிக்கிற எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு கடத்துல ஒரு இந்த மாதிரி கடத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு, இது என்னுடைய இன்னோவேஷன், என்னுடைய கான்செப்ட் இது அப்படின்னு நானே சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா யாரும் அதை வந்து ரெகக்னைஸ் பண்றதில்ல. சில கலைஞர்கள் அது மாதிரி கடத்தரங் மாதிரி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்க என் பேரை சொல்றதில்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ணினது நான் தான், இந்த கடத்தரங்க ஃபர்ஸ்ட் முதல்ல பண்ணினது நான் தான்.
கடம் கலையை பரப்புவதற்காக நீங்கள் நிறுவிய சுனாதம் ட்ரஸ்ட், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஸ்ரீ விக்கு விநாயகராம் ஸ்கூல் ஆஃப் கடம், அதில் நீங்கள் ஆற்றி வருகின்ற பணிகள் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள்.
எனக்கு வந்து விக்கு சார் வாசிக்கிற அந்த பாணி ஸ்டைல் வரப்போற கலைஞர்களுக்கெல்லாம் அது வந்து தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால விக்கு விநாயகராம் ஸ்கூல் ஃபார் கடம்னு ஆரம்பிச்சேன்.
நீங்கள் இந்த விக்கு பாணி ஆஃப் கடம் பிளேயிங் என்று ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா, கரெக்ட், ஆமா எழுதியிருக்கேன். ஏன்னா விக்கு விநாயகராம் சார்கிட்ட நான் கடம் கத்துக்கிற பொழுது அது ஒரு ஒரு கோல்டன் பீரியட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அப்போ ஃப்ரீயா இருந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன எல்லாம் வாசிப்பாரோ, என்னெல்லாம் தெரியுமோ, அதெல்லாம் அவர் எப்படி வாசிக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லுவாரு, எனக்கு வாயால சொல்ல முடியாது, நான் வாசிக்கிறேன் உனக்காக, எவ்வளவு தரம் வேணாலும் வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறத பார்த்து நீ வந்து திருப்பி வாசி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் நான் அவர்கிட்ட கத்துன்றது. ஸோ அவர் எப்படி வாசிக்கிறாரோ அப்படி நான் வாசிப்பேன். சில பேர் கூட கச்சேரி முடிஞ்ச உடனே சில ரசிகர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா பொம்பளை விநாயகரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாசிப்பை கேட்டா விநாயகரம் சார் வாசிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பாணி வந்து ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காகவே தான் நான் இந்த சுனாதம் புக்குன்னு வந்து பண்ணினேன். அதே மாதிரி சுனாதம் ட்ரஸ்ட்னு அதுல இந்த கடம் கஞ்சிரா மூர்ச்சிங் இதெல்லாம் நன்றாக எல்லாருக்கும் தெரியணும், அதோடைய ஏதான ஒரு அதை பத்தின விளக்கங்கள் கொடுக்கணும், கடம் இல்லாத கச்சேரியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்தோட இதை நான் ஆரம்பித்தேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பிக்கு விநாயகராம் சாருடைய 75வது பிறந்த நாள் பொழுது 75 கடம் கலைஞர்களை ஒரே மேடையில் அமர்த்தி விதவிதமான குழுவாக பிரித்தேன். ஒரு ஒரு குழுவும் ஒரு 8 நிமிஷம் வாசிக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு 12 குழு வாசித்தாங்க. அதில் பிக்கு விநாயகராம் சாரும் வந்து கலந்துண்டு அவர் தான் அதை வழி நடத்தினார். அது ஒரு பெரிய கோலாகலமாக நடந்தது. அந்த 75 கடம்ங்கிறது கடைசியில் 84 கடம் வித்வான்கள் வந்து அதில் வாசித்தாங்க.
நீங்கள் பல விருதுகளும் பட்டங்களும் வாங்கியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று இன்னும் நிறைவேறாத கனவாக நீங்கள் நினைக்கின்ற விடயம் எதுவும் இருக்கிறதா?
இன்னும் பத்மா பத்மஸ்ரீயோ பத்மம் அதெல்லாம் வரல, கலைமாமணி கூட வரல. இது இத்தனைக்கும் நான் வந்து தமிழ் தாத்தாவுடைய கொள்ளு பேத்தி, தமிழ்நாட்டில் பிறந்து மயிலாடுதுறையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து திருமணம் ஆனதுனால பெங்களூர்ல வந்து செட்டில் ஆகிட்டேனே தவிர அது கலை மாமணியும் கொடுக்கல, பத்மா அவார்ட்ஸும் எனக்கு கிடைக்கல. இது வரைக்கும் கடம் வித்வான் ஒருத்தருக்காவது சங்கீத கலாநிதி கொடுக்கப்படல. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏதோ எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய பெரிய ஸ்டாரை தான் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய கடத்தரங்கு கூப்பிடணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கா இல்லை நிறைவேறுமாங்கிற ஒரு சந்தேகமா இருக்கிறதுனால கூப்பிடுறது இல்லையா? ஸோ இது மாதிரி இருக்கு சிலதுலாம் நிறைவேறாத ஆசைகள், தெரியாது எப்ப நிறைவேறும் தெரியாது. இப்போ ஒரு கச்சேரினா வந்து பாட்டு பாடுற கலைஞருக்கு மிருதங்கம் வாசிக்கணும், வயலின் வாசிக்கிற கலைஞருக்கு கடம் வாசிக்கணும், இதெல்லாம் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் யாரு ஏற்படுத்தினாங்க எனக்கு தெரியாது. ஏன் கடம் பாட்டு பாடுறவங்களுக்கு கடம் பக்கவாதியமா வாசிச்சா சரியா வராதா, அந்த திறமை அவங்களுக்கு கிடையாதா? இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு நடந்திருக்கு. பாட்டு கச்சேரியில பல இடங்கள்ல நான் சும்மாவே உட்கார்ந்துருக்கேன். கடமே ஒரு சங்கடம்னு அப்படின்னு ஒரு வித்வான் சொல்லியிருக்காரு.
அடுத்த மாதம் நீங்கள் சிட்னி வர இருக்கிறீர்கள், உங்களின் இந்த பயணம் பற்றி கூறுங்கள்.
ஆஸ்திரேலியாவிற்கு முதல் முறை ஒரு வயலின் அரங்கேற்றத்திற்காக மெல்போர்னுக்கு வந்திருந்தேன். இது என்னுடைய செகண்ட் ட்ரிப்பு. ஆனாலும் இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஏன்னா இது எல்லாரும் பெண்கள் அடங்கிய குழுவா நாங்க கச்சேரி வாசிக்க போறோம். யசோ பொன்னுதரை அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவர் எங்களை எல்லாம் அழைச்சிருக்காங்க. ரொம்ப உற்சாகமான ஒரு சந்தர்ப்பம். சக்தி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பீட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. யசோ பொன்னுதரை அவர்கள் வீணை வாசிக்கிறாங்க, பத்மா சங்கர் அவங்க வந்து வயலின் வாசிக்கிறாங்க, லக்ஷ்மி ராஜசேகர் அவங்க மிருதங்கம் வாசிக்கிறாங்க, நான் கடம் வாசிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம். சிட்னிலையும் வாசிக்க போறோம், பர்த்லையும் வாசிக்க போறோம், சில இடங்கள்ல ஒர்க் ஷாப் செய்ய போறோம். சிட்னி ரசிகர்களும் பர்த் ரசிகர்களும் நிச்சயமா எங்களுடைய கச்சேரியை கேட்டு உற்சாகமாக இருப்பார்கள், எங்களையும் உற்சாகப்படுத்துவார்கள் என்று நான் ரொம்ப உறுதியா நம்புறேன்.
சிட்னியில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி பற்றிய தகவல்களையும் தாருங்களேன்.
15 நவம்பர் மாலை 4 மணிக்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள், அந்த டெம்பிள்ல எங்களுடைய கச்சேரி நடக்கிறது.
மிக்க நன்றி சுகன்யா ராம் கோபால் அவர்களே, உங்களோடு இவ்வளவு நேரம் நடத்திய இந்த உரையாடல் மிகவும் பிரமிப்பாக இருந்தது எனக்கு. உங்களுடைய எதிர்கால கனவுகள் மென்மேலும் உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, இருந்தபோதும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட பேசினது. செல்வி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம், வணக்கம். இதை கேட்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.